காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் நாம் அப்போஸ்தலனாய பவுல் தீமோத்தேயருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை சிந்திக்கப் போகிறோம். ஒன்று தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய இன்னும் சில நிருபங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதாவது ஒன்று தீமோத்தேயு, இரண்டு தீமோத்தேயு, தீத்து, இந்த மூன்று நிருபங்களையும் அது நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த நிருபங்களை போதக நிருபங்கள் என்று நாம் கூறலாம். ஏனென்றால் இது ஒரு தனி திருச்சபையை குறித்து பேசுகிறது. எபேசியர் நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ளும்பொழுது அங்கே பவுல் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையை குறித்து பேசும்பொழுது அது எவ்வளவு மகிமையாக கிறிஸ்துவிலே எப்படிப்பட்ட உயர்வான ஒரு நிலைமையிலே இருக்கிறது என்பதை குறித்து பேசினார். அதாவது கண்ணால் காண முடியாத சபையை குறித்து, கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாயிருக்கிற எல்லா விசுவாசிகளை குறித்தும் அவர் பேசினார். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே காணப்படும் ஒரு திருச்சபைக்கு வேண்டிய காரியங்களை குறித்து பேசுகிறார். சிலுவை வடிவத்திலே ஒரு கட்டிடம் இருந்தால் அது ஒரு சபையாக முடியாது. உயர்ந்த கோபுரமும் இனிமையான ஒரு மணியும் இருந்தால் மட்டும் அது ஒரு திருச்சபையாக முடியாது. அழகான ஒரு பாடற்குழுவும் நின்று செய்தி கொடுப்பதற்கு சிறந்த ஒரு பிரசங்க பீடமும் இருந்தாலும் அதை ஒரு சபை என்று நாம் கூற முடியாது. திருச்சபை என்றால் அங்கே சில அடையாளங்கள் காணப்பட வேண்டும். இந்த மூன்று நிருபங்களும் அப்போஸ்தலனாய பவுலோடு பணி செய்த இரண்டு இளம் ஊழியர்களுக்காக எழுதப்பட்டது. அவர்கள்தான் தீமோத்தேயுவும் தீத்துவும். அவர்கள்தான் பவுல் அப்போஸ்தலனின் ஊழியத்திலே கிடைக்கப்பெற்ற கனிகள். இவர்கள் இருவரையும் தன்னுடைய ஊழியத்திலே உதவியாளராக அவர் பயன்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருக்கும் திருச்சபை என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த மூன்று நிருபங்களிலேயும் இரண்டு முக்கியமான காரியங்களை குறித்து பவுல் பேசுகிறார். ஒன்று அந்த திருச்சபையின் பிரமாணம், இரண்டாவது அந்த திருச்சபையின் நடத்தை. திருச்சபைக்குள்ளே ஆராதனை சரியானதாக இருக்க வேண்டும். திருச்சபைக்கு வெளியே நற்செயல்கள் வெளிப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். தேவனை ஆராதிப்பது திருச்சபையின் உட்புறத்திலே காணப்பட வேண்டிய காரியம். நற்செயல்கள் வெளிப்புறமாய் செயல்பட வேண்டிய ஒன்று. இவ்வாறுதான் திருச்சபை தன்னை வெளிப்படுத்த வேண்டும். இந்த மூன்று நிருபங்களிலேயும் பவுல் இந்த இரண்டு காரியங்களையும் குறித்து தெளிவுபட எழுதியிருக்கிறார். உதாரணமாக ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரத்திலே திருச்சபையின் நம்பிக்கை அல்லது மத கோட்பாடு என்ன என்பதை குறித்து எழுதுகிறார். இரண்டாவது அதிகாரத்திலே திருச்சபையின் ஒழுங்கை குறித்து பேசுகிறார். மூன்றாவது அதிகாரத்திலே திருச்சபையின் பொறுப்பாளர்களை குறித்து பேசுகிறார். நான்காவது அதிகாரத்திலே வரப்போகிற வேத புரட்டை குறித்து பேசுகிறார். ஐந்தாம் ஆறாம் அதிகாரங்களிலே திருச்சபையின் பொறுப்பாளர்களுடைய பணிகள் என்ன என்பதை குறித்து பேசுகிறார். இரண்டு தீமோத்தேயின் நிருபத்திலே முதல் அதிகாரத்திலே திருச்சபைப்படும் பாடுகளை குறித்து பேசுகிறார். இரண்டாவது அதிகாரத்திலே திருச்சபையின் செயல்பாடுகளை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து வரப்போகும் வேத போராட்டை குறித்து பேசுகிறார். மூன்றாம் நான்காம் அதிகாரங்களிலே திருச்சபையின் கடமை என்ன என்பதை குறித்து பேசுகிறார். திருச்சபையின் உள்ளே காணப்பட வேண்டிய மத கோட்பாடு அல்லது நம்பிக்கை என்ன என்பதை குறித்தும் எழுதியிருக்கிறார். திருச்சபைக்கு வெளியே அதன் நடக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறார். திருச்சபைக்குள்ளே ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்றும், திருச்சபைக்கு வெளியே திருச்சபை எப்படி நற்செயல் செய்கிறதா இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். இந்நாட்களிலே ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒரு சிறு குழுவாக திருச்சபை தன்னை வெளிப்படுத்துகிறது. முதலாவாக ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய காலங்களிலே ஆலயத்திற்கென்று தனி கட்டடங்கள் இல்லை. அந்நாட்களிலே அது அவர்களுக்கு தேவையானதாக இல்லை. பொதுவாக அவர்கள் வீடுகளிலே பொது கட்டிடங்களிலே கூடினார்கள். எபேசு பட்டணத்திலே திறனு என்பவனுடைய கலாசாலையைத்தான் பவுல் இதற்கு பயன்படுத்தினார். அதுவே எபேசு பட்டணத்தின் சபையாய் விளங்கினது. ஒரு தனி சபை என்னென்ன குணநலன்களை உடையதாயிருக்க வேண்டும்? முதலாவதாக அதற்கென்று ஒரு அடிப்படை நம்பிக்கை அல்லது மத கோட்பாடு அவசியம். அதாவது அவர்களுடைய விசுவாச அறிக்கை தெளிவானதாய் இருக்க வேண்டும். அது சரியானதாகவும் இருக்க வேண்டும். இந்த நிருபங்களிலே பவுல் கூறும் செய்தி இரண்டு வசனங்களிலே தொகுத்து கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை கவனியுங்கள். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. ஆம் பிரியமானவர்களே, திருச்சபையானது சரியான கொள்கையை உடையதாயிருக்க வேண்டும். எனவேதான் ஒரு ஆலய கட்டிடமோ ஒரு கோபுரமோ ஒரு திருச்சபை ஆகாது என்று கூறினேன். இளம் ஊழியரான தீமோத்தேயுவிற்கு பவுல் சொல்கிற மற்றொரு ஆலோசனை கவனியுங்கள். ஒன்று தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம். தாமதிப்பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்திலுள்ள சபையிலே கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாயிருக்கிறவர்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். அவர்கள் சரியாய் செயல்பட வேண்டும் என்றால் அங்கே ஒரு தலைமைத்துவம் வேண்டும். ஆலயத்தை பெருக்குவதற்கென்று ஒருவர் வேண்டும். பாயை விரிக்க, மேஜை நாற்காலிகளை துடைக்க ஒருவர் தேவை. சில இடங்களிலே போதகர்தான் ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டியதற்கும், சில ஆலயங்களிலே முதலாவது ஆலயத்திற்கு வருகிறவர்கள் இந்த பணிவிடைகளை செய்கிறார்கள். ஆலயத்திலே பாடல்களை நடத்த ஒரு அருமையான பாடல் குழு இருப்பது மிக சிறந்ததுதான். மட்டுமல்ல, சபைக்கு சில பொறுப்பாளர்கள் தேவை என்றும் பவுல் கூறுகிறார். அவர்கள் சில தகுதி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். திருச்சபையானது ஒழுங்கும் கிரமமாக நடத்தப்பட்டு சமுதாயத்திலே நற்செயல் செய்கிறதாயிருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் வேதனைப்படும் ஒரு காரியம், அநேக இடங்களிலே திருச்சபை சுற்றியிருப்பவர்களுக்கு சாட்சியாக நற்செயல் செய்கிறதாய் இல்லை. கிறிஸ்துவின் சபை இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நிலைமையிலே பல இடங்களிலே சபை இல்லை. இந்த போதக நிருபங்களிலிருந்து மூன்று வகையான திருச்சபை அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே திருச்சபையானது அடிப்படை கொள்கைகளிலே அத்தனை அதிகமாய் வேறுபடவில்லை. ஆனால் அந்த சபையின் ஆளுகை அமைப்பு வேறுபட்டது. இந்த மூன்று நிருபங்களிலும் இருந்து எப்படி வேறு வேறு வகையான திருச்சபை அரசியல் அமைப்புகள் வந்தது என்பது எவருமே வியப்படையும் ஒரு காரியம்தான். முதலாவதாக எபிஸ்கோப்பல் என்று அழைக்கப்படுகிற அமைப்பு, அதாவது ஒரு தனி நபரையோ அல்லது ஒரு ஆளுகை குழுவையோ மேல்மட்டத்திலே கொண்டதாய் அமைக்கப்பட்டிருக்கும் திருச்சபை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே அந்த தலைவர் போப் என்று அழைக்கப்படுகிறார். சில திருச்சபைகளிலே அவர் ஆர்ச் பிஷப் அல்லது பேராயர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கிலாந்து திருச்சபையும் பல இடங்களிலே இதை பின்பற்றி திருச்சபையை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது. இந்த திருச்சபைகள் அந்த திருச்சபைக்கு வெளியே இருக்கும் ஒருவராலே நடத்தப்படுகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக பிரிஸ்பிட்டேரியன் திருச்சபை என்று அழைக்கிறோம் அல்லவா, ஒரு சில அங்கத்தினர்கள் அந்த திருச்சபைக்கு பொறுப்பாளராகிறார்கள். ஒரு இடத்தில் இருக்கும் திருச்சபை தங்களிலேயே சிலரை தெரிவு செய்து அவர்களை மூப்பர்கள் என்றோ டீக்கன்கள் என்றோ அழைக்கிறார்கள். அந்த ஸ்தல திருச்சபையானது அவர்கள் கரத்திலேயே இருக்கிறது. என்றாலும் அந்த திருச்சபைகளும் ஒரு ஸ்தாபனம் எனும் அடிப்படையிலே மேல்மட்டத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஆளுகை செய்யப்படுகிறது. மூன்றாவது வகை திருச்சபை எபிஸ்கோப்பல் திருச்சபைக்கு நேர் எதிரான ஒன்று என்று சொல்லலாம். இது காங்கிரிகேஷனல் திருச்சபை என்று ஆங்கிலத்திலே கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட திருச்சபை அமைப்பை காங்கிரிகேஷனல் திருச்சபைகளிலேயும் பாப்திஸ்த் திருச்சபைகளிலேயும் நாம் பார்க்கலாம். திருச்சபை மக்களே தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அவர்களே தங்கள் சபையை ஆளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு ஸ்தல திருச்சபையின் எல்லா தீர்மானங்களையும் அந்த ஸ்தல அங்கத்தினர்களே எடுக்கிறார்கள். எவ்வாறு இந்த நிருபங்களிலிருந்து இப்படி மூன்று வகையான திருச்சபை அரசாங்கங்கள் உருவானது என்று நீங்கள் யோசிக்கலாம். சில வார்த்தைகள் வித்தியாச வித்தியாசமாய் விளக்கம் கொடுக்கப்பட்டதே இதற்கு காரணம். இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த மூன்று வகையான திருச்சபை அரசாங்கங்களுமே முற்காலத்திலே மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றன. ஆனால் இக்காலங்களிலே இம்மூன்று வகை திருச்சபை அரசாங்கங்களுக்கும் இம்மூன்று வகை திருச்சபை அரசாங்கங்களும் தீமைக்கு தங்களை அர்ப்பணித்துவிட்டன. ஒரு காலத்திலே இவை செயல்பட்டது போல இப்பொழுது செயல்படுகிறதில்லை. எல்லா வகையான திருச்சபைகளிலேயும் உள்நாட்டு கலகம் இருக்கிறதை அந்தந்த திருச்சபை மக்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். இங்கே என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கும்பொழுது பலர் இந்த முறையிலேதான் தவறு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, பிரச்சனை எந்த அரசாங்க முறையிலும் இல்லை, தனி மனிதனிலேயே அந்த பிரச்சனை இருக்கிறது. எனவேதான் பவுலப்போஸ்தலன் பொறுப்பில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபட கூறியிருக்கிறார். ஒரு திருச்சபையின் ஆளுகை முறை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்வார்கள் என்றால் எந்த அமைப்பும் சிறப்பாக இயங்கும். அதே நேரத்திலே பொறுப்பில் இருக்கிறவர்கள் சரியானவர்களாக இல்லை என்றால் எந்த ஒரு அமைப்பும் சரியாய் இயங்காது. பிரியமானவர்களே, இதுதான் உலக பிரகாரமான ஆளுகையிலேயும் இருக்கிற பிரச்சனை. அமைப்புகள் சிறந்ததாய் இருக்கிறது, ஆனால் திருச்சபையிலோ வெளி உலகத்திலோ பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதற்கேற்ற தகுதி உள்ளவர்களாக நடந்து கொள்கிறதில்லை. தகுதிகள் இருந்தாலும் ஆவிக்குரிய மனிதனே தன் பணியை சிறப்பாக செய்ய முடியும். ஆவிக்குரிய தலைவர்களின் இரண்டு முக்கியமான அம்சங்களை குறித்து பவுல் கூறுகிறார். முதலாவதாக அவன் ஒரு நல்ல விசுவாசியாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவன் அன்பினாலே உந்த தள்ளப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அவனது வாழ்க்கையிலே இந்த இரண்டு குணநலன்களும் இல்லை என்றால் அவன் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் திருச்சபையிலே தனது பணியை சிறப்பாய் செய்ய முடியாது. இதன் பொருள் என்னவென்றால், திருச்சபையின் பணியிலே பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்கு இருக்கிற அதிகாரம் ஒரு அதிகாரம் அல்ல. ஒரு மனிதன் ஒரு திருச்சபையின் மூப்பனாகவோ பேராயராகவோ டீக்கனாகவோ பொறுப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஒரு அதிகாரமுள்ள ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட்டதாக அவன் யோசிக்கலாம். ஆனால் பவுல் அது ஒரு அதிகாரம் அல்ல என்கிறார். இவ்வாறு கூறுவதன் பொருள் என்ன? கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவராயிருக்கிறார். தூய ஆவியானவரே வழிநடத்துதலை கொடுப்பவராயிருக்கிறார். எனவே பொறுப்பில் இருக்கிறவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி எதையும் செய்யாமல் அந்த திருச்சபையை குறித்தும் திருச்சபையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் தேவனுடைய சித்தம் என்னவென்பதை பகுத்தறியக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு உண்மையான விசுவாசியாய் இருக்க வேண்டும். தேவனோடு சரியான உறவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிய அவருடைய பாதத்திலே உட்காரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அன்பினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாய் அதை செய்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். இவ்வாறு கூறுவதனாலே எல்லாருக்கும் சோப்பு போடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதல்ல, மனிதனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் அல்ல. அந்த திருச்சபையிலே கிறிஸ்துவின் சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவர்கள் என்பதை நன்கு உணர்ந்தவர்களாய் அதை மக்களும் உணரச் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல திருச்சபைகளிலே ஆவிக்குரிய காரியமாய் இல்லாத காரியங்களை குறித்தும் மணிக்கணக்காய் பேசி நேரத்தை வீணடிக்கிறார்கள். சுய நலன்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பொறுப்பில் இருக்கும் சிலர் தங்கள் பொறுப்பை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவே எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்துவே திருச்சபையின் தலையாயிருக்கிறார். முதல் வசனத்திலேயே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்று கூறியிருக்கிறார். அவரே கர்த்தர், அவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர், அவரே தலைவர் என்பதுதான் பொருள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? லூக்கா 6 அதிகாரம் 46 வசனத்தை வாசிக்கிறேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று கேட்கிறார். இன்றும் திருச்சபையிலே அநேகர் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஒரு திருச்சபையிலே பொறுப்பாளராயிருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவே திருச்சபையின் தலையாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய திருச்சபைக்கு தேவை இல்லையா? எனவே எப்படிப்பட்ட திருச்சபை அமைப்பு சிறந்தது என்பதை குறித்து நான் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. உங்கள் திருச்சபையின் அரசாங்க அமைப்புதான் சிறந்தது என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் மிகவும் நல்லது, அதையே பின்பற்றுங்கள். ஆனால் பொறுப்பில் இருக்கிறவர்கள் சரியான மனிதர்களாக இருந்தாலே அது சிறப்பாய் செயல்பட முடியும். தவறான ஒரு மனிதன் பொறுப்பில் இருப்பான் என்றால் குரங்கின் கையிலே பூமாலையை கொடுத்த கதைதான். சபையானது இந்த உலகத்திலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதிய 1 நிருபத்திலே ஒரு இடத்திலே இருக்கும் சபை எப்படிப்பட்ட குணநலன் உள்ளதாய் இருக்க வேண்டும், அதன் பொறுப்பாளர்கள் அல்லது தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாய் கூறியிருக்கிறார். என்றாலும் பல திருச்சபைகள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் தியாகத்தையும் உலகத்திற்கு காட்டும் திருச்சபையாக இல்லை என்பதுதான் வேதனைக்குரியதாயிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நீங்கள் கூட ஒரு ஸ்தல திருச்சபையிலே ஏதோ ஒரு பொறுப்பிலே இருக்கிறவர்களாய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாயிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே அன்பினாலே ஏவப்பட்டவர்களாய் உங்கள் பணிவிடைகளை நிறைவேற்றுகிறீர்களா? அல்லது மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு சுய லாபம் கிடைக்கிறது என்பதனாலே இதை நீங்கள் செய்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். உங்களோடு இணைந்து திருச்சபையை வழிநடத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளோடு கூட உண்மையான ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் உங்களுக்கு இருக்கும் விசுவாசம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அவர் மேல் உங்களுக்கு இருக்கும் அன்பு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? சக விசுவாசிகளை குறித்து என்ன எண்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் திருச்சபை இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பது உங்களுக்கு உண்மையாகவே தெரியுமா? உங்கள் திருச்சபையின் நடவடிக்கைகளை பார்க்கிற தேவனை அறியாத மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் திருச்சபை மூலமாய் அறிந்து கொள்ள முடியுமா? உங்கள் சபை ஒரு சாட்சியான சபையாக இல்லை என்பதை உணர்வீர்கள் என்றால், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேளுங்கள். திருச்சபையை வழிநடத்தும்படியாக உங்களோடு அழைக்கப்பட்டிருக்கிறவர்களோடு அமர்ந்து பேசுங்கள். கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படும்படியாக உங்கள் சபையிலே நடைபெறும் காரியங்களை சரி செய்ய நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியை ஜபத்தோடும் கருத்தோடும் எடுத்து செயல்படுங்கள். மற்றவர்கள் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள் என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள முயன்றால் கிறிஸ்துவுக்காக பேசும்படியாக வேறு யார் இருக்கிறார்கள்? உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தது இந்த சபை மக்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவின் நாமம் உங்கள் திருச்சபை மூலமாயும் மகிமைப்படும்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவருடைய பலனோடு அவருடைய ஞானத்தோடு தைரியமாய் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.
தேசமெங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. அறிவிப்பது அறிந்த கடமையே ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. தேசமெங்கும் வாழும் ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. மேய்ப்பனியாடுகளை பா, மனதுருவும் நெஞ்சம் உண்டோ பா,
மேய்ப்பனியாடுகளை பா,
மனதுருவும் நெஞ்சம் உண்டோ பா.
ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. தேசமெங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே.
எஸ்தர் போன்று திறப்பில் இருப்பேனோ,
எந்த
ஜனத்தின் அழிவை கண்டேனோ,
எஸ்தர் போன்ற திருப்பிழைப்பேனோ,
ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேசமெங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, குழுவும் தேவ ஜனங்களே. பிரசங்கம் செய்வார் இன்று கேட்பாரோ, அனுப்பாவிட்டால் பிரசங்கம் செய்வாரோ,
பிரசங்கம் செய்வார் இன்று கேட்பாரோ,
ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேசமெங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, குடும்பம் தேவ ஜனங்களே. முழங்கள் யாவும் முழங்கும் நாள் வரும், நாம் அனைத்தும் அறிக்கை செய்திடும்,
முழங்கள் யாவும் முழங்கும் நாள் வரும்,
ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேசமெங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7.